இம்மையிலும் மறுமையிலும் நமக்காக நின்று வாதாடக்கூடியவர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை தரங்கள், அவர் கூறி சென்ற நம்முடைய கோட்பாடுகள் இவை அனைத்தையும் கணக்கு பார்த்து அவர் வழியில் நாம் நின்று ஒழுகிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் இன்று 80 ஆண்டு பூர்த்தியாகின்ற ஒருவர் இருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் தொழுத நாட்கள் எவ்வளவு என்று அவர் மரணத் தருவாயில் மலக்குகள் கூட கணக்கெடுக்க வேண்டாம், நாம் கையாலேயே மனக்கணக்கிலேயே போட்டுவிடலாம். 80 ஆண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் 40 ஆண்டுகளை தூக்கத்தில் கழித்து விடுகிறான். ஒரு நாள் என்பது 24 பாகங்களாக பிரிக்கப்பட்டால் அதில் சமபாகம் 12 இரவு 8 காலை 8 வரை இவன் வீட்டுக்குள் அடைபட்டு விடுகின்றான். பகலில் இந்த 12 மணி நேரம் தான் இவன் வாழ்க்கை. ஆக 80 ஆண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் 40 ஆண்டுகளை தூக்கத்தில் கழித்து விடுகின்றான். 25 ஆண்டுகள் அரியா பருவ வாழ்க்கை, லைஃப் ஆஃப் இக்னரன்ஸ் இன்னசென்ஸ், அந்த அரியா பருவ வாழ்க்கை 25. ஆக 40 25 65 போக 15 ஆண்டுகள் தான் பூ உலகில் மனிதன் வாழ்கின்றான். அதைத்தான் இறைவன் பாஸ்ட் டைம், இவை ஒரு பொழுதுபோக்காக இந்த துனியாவுக்கு நாம் சபராளியாக வந்திருக்கிறோம். நாம் இங்கு ஒரு சபர் செய்ய வந்திருக்கிறோம். வந்த சபர் முடிந்தவுடன் நிலையான மறு உலகுக்கு நிச்சயம் நாம் செல்ல வேண்டும். நாளைய மையத்துகள் தான் இன்றைய மூமின்கள் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த துனியா நமக்கு நிரந்தரம் அல்ல, இது நிழல் தரும் மரம். இந்த மரத்தும் மரமும் நம்மோடு வந்துவிடாது, நாமும் நிரந்தரமாக இங்கு தங்கிவிட முடியாது. இந்த 15 ஆண்டு கால வாழ்க்கையில் மொத்தம் ஒரு மனிதன் 80 வருடம் வாழ்ந்தால் 15 வருஷம் தான் அவன் வாழ்கிறான். 40 வருடம் அவன் வாழ்ந்தால் 7.5 வருடங்கள் தான் அவன் வாழ்கிறான். 60 வயதில் சென்றால் அவன் அதற்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக் கொள்ளும். ஆக நாம் ஏதோ 100 வருடம் வாழப்போவதாக நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக ஒரு மனித வாழ்க்கை என்பது வைட்டலாக கணக்கு போட்டால் 15 ஆண்டுகள் ஒரு மனிதன் இந்த பூ உலகில் வாழ்கிறான். அந்த 15 வருடங்களில் இவன் ஃபஜரிலிருந்து இஷா முடிய 5 நேர தொழுகைக்கு 5-5 நிமிடத்தை ஒதுக்கினால் 25 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு இவன் 25 நிமிடங்கள் தான் ஒரு மனிதன் இறைவனை தொழுகின்றான். இவன் ஆயுசு முழுக்க எவ்வளவு தொழுதிருக்கிறான் என்றால் அந்த 15 வருட வாழ்க்கையை கணக்கு போட்டால் 3 மாதங்கள் தான் இறைவனை இவன் தொழுதிருக்கின்றான். ஒரு நேரம் கூட விடாமல் தொழுதிருந்தால் 80 வயது பூர்த்தியான ஒரு மனிதன் 3 அல்லாவை தொழுதிருக்கின்றான். 40 ஆண்டுகள் படுக்கை அறை சுகத்திலே கழித்திருக்கின்றான். ஆக நம்மை விட மரம் செடி கொடி மிருகங்கள் அதிகமாக இறைவனை சுஜூது செய்கின்றன, இறைவனின் துதியை அதிகமாக பாடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த வகையிலும் மனிதனாக நாம் பிறந்து விட்டதால் மேன்மை அடைந்துவிட முடியாது. மிருகங்கள் செடிகள் கொடிகளுக்கு செய்கின்ற இபாதத்தை விட நாம் மிக மிக குறைவான இபாதத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இபாதத்தை செய்வதில் கூட சவாபுகளை தேடாமல் அதாபுகளைத்தான் அதிகம் தேடி வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும். இன்று இவ்வளவு பெரிய ஜமாத்தார்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களால் நீங்கள் இஸ்லாத்துக்கு ஆற்றிய பணி என்ன என்று கேட்டால் நீங்கள் திரு திரு என்றுதான் விழிப்பீர்கள். எனக்கு தெளிவாக தெரியும் உங்களால் இஸ்லாத்திற்கு என்ன லாபம். 5 நேரம் தொழுதீர்கள், அது உங்க கபருக்கு நீங்கள் தேடிக்கொண்டது. ஜக்காத்து கொடுத்தீர்கள், அதுவும் உங்க கபருக்கு நீங்கள் தேடிக்கொண்டது. இந்த தௌஹீது கொள்கையின் சாரத்தை, இறைவன் மனித குலம் முழுமைக்கும் இறக்கி வைத்த ஒரு மார்க்கத்தை இந்த தூது செய்தி எட்டாத மக்களிடம் என்றாவது நீங்கள் சென்று எடுத்து எட்டி வைத்தீர்களா என்றால் உங்களில் 1000 பேரில் ஒரு ஆள் கூட அந்த பணியை செய்யவில்லை. என்றாவது ஒரு நாள் இஸ்லாம் அல்லாத மயனைய பிற மார்க்கத்துக்காரர்களிடம் எடுத்துச் சென்று நீங்கள் யார், உங்களுடைய கொள்கை என்ன என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய தௌஹீது கொள்கையை தப்லீக் செய்தீர்கள் என்றால் இல்லை. இங்கேயே இருந்து கொண்டு இஸ்லாமியர்களிடையே 78 பிளவுகளாக பிளந்து கொண்டு விட்டு தொழுவதா கட்டி தொழுவதா 4 தாடியா 2 தாடியா விரல விடலாமா குறைக்கலாமா 20 ரக்காத்தா பன்னெண்டு ரக்காத்தானே. பெட்டி கோரல் என்று சொல்லக்கூடிய சிறு சச்சரவுகளில் மிக மிக தீவிரமாக கோர்ட்டு வரை அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக சுண்ணத்துகளில் அடித்துக்கொண்டு பரலை கோட்டை விட்டீர்கள். ஒரு அல்லாவின் சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், அது ஒரு வணக்கஸ்தலம். இப்படி நல்ல உரை கேட்பது வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கம் என்று சொல்லியும், தொழுகின்றவனுக்கு மத்தியில் எப்படி குறுக்கே போகக்கூடாதோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், ஆக நாம் ஏனைய பிற மதஸ்தாவர்களை சென்று ஏனைய மார்க்கங்களை பின்பற்றுபவர்களை எடுத்துச் சென்று நாங்கள் ஒரு கூட்டம் மட்டுமே, உலகத்திலேயே படைத்தவனை மட்டும் வணங்குகின்ற கூட்டம் இஸ்லாமிய கூட்டம். ஏனைய கூட்டங்கள் படைப்புகளை வணங்கக்கூடிய கூட்டம், மற்றவர்கள் எல்லாம் படைப்புகள். நாம கிரியேட்டர், வி வர்ஷிப் தி கிரியேட்டர், யூ வர்ஷிப் தி கிரியேஷன்ஸ். நீங்கள் படைப்புகளை வணங்குகிறீர்கள், நாங்கள் படைத்தவனை மட்டுமே வணங்குகின்றோம். எங்களுக்கு இறைவனுக்கு மத்தியில் இப்போ அஜரத்து தொழுக வரவில்லை என்றால் தொழுகை நின்று விடாது. அதே நேரம் நசராணிக்களுடைய பாதிரிமார்கள் அந்த சர்ச்சுக்கு செல்லவில்லை என்றால் அன்றைய மாஸ் நடைபெறாது. ஒரு பூஜாரி வரவில்லை என்றால் இந்துக்களின் பூஜையை செய்ய ஆட்கள் இருக்காது. இங்கு யார் இறந்தாலும் சரி, யார் பிறந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, இறைவனுக்குரிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நீங்கள் டிவியில் கூட பார்ப்பீர்கள், இரண்டுக்கு பின் எப்போதும் வேண்டாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் இரண்டு ஆண்டு வித்தியாசம் இருக்கட்டும் என்று படி பார்த்திருப்பீர். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் இரண்டு ஆண்டுகள் நீங்கள் இடைவெளி விடுங்கள் என்று சொல்வார். அதை பார்த்த உடனே நம்ம இஸ்லாமிய சகோதரன், இது நமக்கு ஒத்து வராத கொள்கை என்று அவன் ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டை பிரச்சாரம் செய்கிறான் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். உண்மையிலேயே முதன் முதலில் குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தான். எப்படி என்றால், இரண்டு பூர்த்தியான ஆண்டுகள் உங்களுடைய தாய்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று திருமறையில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எப்படி கூறியிருக்கிறார், இரண்டு பூர்த்தியான ஆண்டுகள், இரண்டு வருஷம் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும், இது பரலான கடமை, இறைவனின் ஆணை. அந்த இரண்டு வருடம் பூர்த்தியாகும் வரை குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். அப்படி அவள் தாய்ப்பால் ஊட்டுகின்ற நேரத்தில் அவள் மீண்டும் கருவுறாமல் இருக்க வேண்டும். கருவுற்றாலே ஆனால் தாய்ப்பால் நின்றுவிடும், இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து விடுவார். ஆக இடைவெளி இரண்டு வருடம் இருந்தால்தான், இரண்டு வருடம் அவள் தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்டினால்தான் ஏற்கனவே குழந்தை பெற்ற களைப்பில் உள்ள கருப்பை மீண்டும் அதில் உள்ள என்சைம்கள் எல்லாம் சுரந்து அது வலுப்பட்டு மீண்டும் தயாராகி அடுத்த குழந்தை பெற அது தகுதியுள்ளவையாக இருக்கும். அதனால் அந்த இரண்டு வருடம் வித்தியாசத்தை முதன் முதலில் இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லியது அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீப் தான். இன்று நவீன யுகங்கள் புறப்பட்டு பலவிதமான ஸ்கேனிங்குகள் எல்லாம் வைத்து கண்டுபிடித்த பின்னால்தான் இரண்டு வருட இடைவெளி இருக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில். காரணம், அந்த கருப்பை வலுப்பெற வேண்டும். அந்த கருப்பை 18 நாளைக்கு ஒரு முறைதான் வலுப்பெறுகின்ற பகுதிகளை பூர்த்தி செய்கின்றது, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல, இடைவெளி விட்டு இடைவெளி. இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமான கணக்கை எழுதியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் ஏனைய பிற சமூகத்தினரை சென்று சந்தித்து, இது எங்களுடைய மார்க்கம், அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஏனைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அழைத்து ஒரு விருந்தாவது வைத்து அந்த விருந்தில் அவரை சமப்படுத்தி, நாங்கள் இன பேதமற்றவர்கள், பிறப்பால் யாரையும் இழிவான மக்கள் என்று சொல்வதில்லை, எல்லோரையும் நாம் சகோதரர்களாக நல்லறிவுள்ள மக்களாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று ஒரு நாளாவது ஒரு ஜமாத்தாவது செய்திருக்கிறீர்கள் என்றால் யாருமே செய்ததில்லை. ஆனால் ஜிகாத் அப்படியல்ல. எங்களுடைய ஜிகாத் கமிட்டிக்காரர்கள் எங்காவது தாழ்த்தப்பட்ட சிலரை அழைத்து வந்து அவர்களை மீட்டிங் போட்டும், அதை போட்டும், இதை போட்டும், ஏனைய பிற இன மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அப்படி எடுத்துச் சொல்லப்பட்டதன் விளைவுதான் நம்முடைய இன்று கைதாகி இருக்கின்ற விடுதலை பெற்ற டாக்டர் ராம்தாஸ் அவர்களை கூட நாஸ்திகர், அவருக்கு கூட இஸ்லாத்தை பற்றி ஓ ஏபிசிடி தெரியாது. அந்த நிலையில் அவரோடு நான் ஏதோ திருப்பத்தூரோ ஏதோ ஒரு ஊருக்கு சென்று விட்டு வந்தபோது எடுத்து வைத்தேன். இப்போ நம்ம வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு விருந்து கேளுங்க, ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு எடுத்து சொல்லுங்க, அத்தா அம்மா ரெண்டு முசாவர் வந்திருக்காங்க சாப்பாடு கொடுத்து விடுங்க. உடனே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல துணியை போட்டு பொத்தி அந்த தஸ்தர் ஒன்னு பொத்தி சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. முன்பின் தெரியாத முகம் தெரியாதவன் முசாவர் வழிபோக்கர், முசாவர்னா பிச்சைக்காரன் இல்ல வழிபோக்கர், யாரோ ஒரு முசாஃபர். இப்ப இந்த ஊருக்கு நான் முசாஃபர், சோறு கொடுத்து விடுனா ஒரு தஸ்தர் பொத்தி அழகான துணி பொத்தி அனுப்பிச்சு வைப்பாங்க. எந்த ஊருக்காரோ இருந்துட்டு போட்டோம், அவர் பணக்காரரோ ஏழையோ கருப்பனோ வெள்ளையனோ, ஒரு இஸ்லாமிய வீட்டிலிருந்து வருகிறது என்றால், ஒரு முஸ்லீமின் இல்லத்திலிருந்து ஒரு விருந்து வருகிறது என்றால், அதற்கு ஒரு அதபு ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபுப்படி தட்டொன்றில் தஸ்தர் வைத்து ஈ காக்கைகள் சின்ன சின்ன பூச்சிகள் விழாமல் ஹைஜீனிக்காக ஆரோக்கியமாக அந்த உணவை கொடுத்து அனுப்புவார்கள். எப்படி வரும், அதை ஏந்தி வருகின்ற அழகே ஒரு அரசனிடமிருந்து வருகின்ற ராயல் கிப்ட், வெகுமதி போல வந்து சேரும். ஒரு சாதாரண கூழாக இருக்கட்டும் கஞ்சியாக இருக்கட்டும், அதை கொடுக்கின்ற மரபு ஒரு அடபு கடைபிடிக்கப்படும். அதே நேரம் ஏனைய பிற மதஸ்தாரர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்றால், நல்ல அழகான தேங்காயை எடுத்து ரோட்ல கொண்டு போய் தரையில அடிச்சு உடைச்சு பொறுக்க விட்டு சாப்பிட வர்றான். நல்ல தேங்காய சேத்துல துவட்டி பொறுக்க விட்டு அதை பத்து சகோதரன் பொறுக்கி திங்கிறத பார்த்து இவன் ரசிச்சுட்டு போறான். இது பண்பாடு என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இம்மாதிரி பொறுக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த மார்க்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக, லிபரேட்டட், விடுதலை உணர்வு பெற்ற மக்களாக நாம் வந்தோம். இன்னொருவனை வைத்துத்தான் நம்முடைய இறைவனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அல்லாஹ் இன்னார் ராவுத்தர் மகன், இன்னார் ராவுத்தர் மகனை நீ காப்பாற்று என்று நாம் சொல்லுவதாக வரலாறு கிடையாது. மொத்தமா ஜலத்திரப்பனாத்தின் மொத்தமா எல்லாருக்கும் கேட்டிருப்பான். நம்முடைய அல்லாஹ் நமக்கு அறிமுகமான அல்லாஹாகத்தான் இருக்க வேண்டும். மத்தவன் மாதிரி போய் நின்னுகிட்டு யாரு பேருக்கு அர்ச்சனை, இவன் பேர் என்ன, இவன் நட்சத்திரம் என்ன, இன்னாரு பேர் என்ன, இன்னாரு மகன், அவன் பிறந்த நாள், ஏன், அது அந்நியர்களுடைய கடவுள். இந்தியா உன்ன படைச்சிருந்தானா, நீ போய் நின்னவனிய என்னங்க ஜெர்த்து அஸ்லாம் வலைக்கா சௌக்கியமானு நான் கேட்கணும். நாளைக்கு மெட்ராஸ்ல ஜெர்த்து பார்த்தேன், இருந்தா காமியில் எப்படிதான் அத்தாலாம் சௌக்கியமா இருக்காரானா, எனக்கு காமியிலையும் தெரியும் அவங்க அத்தாவையும் தெரியும். அர்த்தம் ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து இவர் தான் காமியில், இவங்க அத்தா தான் என்னாரு அப்படின்னா, எனக்கு இவனையும் தெரியல இவங்க அத்தாவையும் தெரியலன்னு அர்த்தம். ஒரு இறைவன் சன்னிதானத்துல போய் அவங்க நின்றுகிட்டு யாரு பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்கறான், இவன் சொல்றான் இன்னாறு பேருக்கு அர்ச்சனை, அவனுக்கு நட்சத்திரம் என்னங்கிறான், அவன் பிறந்த நாலு நட்சத்திரம், இவ்வளவு போய் அந்த சாமிகிட்ட சொன்னாதான் அந்த சாமி இவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஏன், தட் இஸ் நாட் ஹிஸ் காட், அது இவனுடைய, இவனை படைத்த கடவுள் அல்ல, இவன் படைத்த கடவுள், இவனை படைத்த கடவுள் அது அல்ல. பார்த்திருப்பீங்க இவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுப்பா, என்ன அவர் பேர் என்ன, அவனோட நட்சத்திரம் என்ன, நாள் என்னங்கிறான், இதை போய் அவர் சாமிகிட்ட சொல்றாரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவர் சொல்லித்தான் சாமி தெரியுது இவர் இன்னார் வந்திருக்காரு. ஏன் படைச்சவனுக்கு தெரியாதா, அவன் அவனை படைக்கவில்லை, இவன் இவனை படைத்திருக்கிறான். நம்ம இந்த மாதிரி அறிமுகங்களை எல்லாம் அழித்து ஒழித்து நாம் அறிமுக அஜரத்தே வரலையா அடுத்தால் நின்று தொழுதுருவாங்க. யாருக்காகவும் நம்முடைய தொழுகைகள் வளமைகள் மரபுகள் மார்க்கங்கள் நின்றதாக வரலாறு கிடையாது, நிற்கவும் கூடாது என்பதுதான். நம்முடைய பெருமானார் எப்படி வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்றும் நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்ப எப்படி எப்படியா இருக்கிறீங்க, வீரபத்ரன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்தார், அவரோட ஒரு 20 பேர் எங்கிட்ட வந்தார், இஸ்லாத்தை தழுவணுங்கிற எண்ணத்தோட இருந்தாராம், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேனார். ஏங்க சார்னு கேட்ட, என்னங்க பாபா எங்க இதுலதான் 78,000 ஜாதி ஜனம் இவனுகளிருந்து தாங்காம தான் நான் இங்க வந்தேன். மஸ்ஜிதே மாமூருங்கிற பள்ளிவாசல் கிட்ட போய் நின்னாராம். எந்த இதுல? அங்கப்ப நாயக்கன் தெருவில். அங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கார பையன் ஒருத்த, சார் நீங்க இஸ்லாம் ஆகணுமா, நீங்க எங்க ஜிகாத் கமிட்டிக்கு போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, மற்றவெல்லாம் திருட்டு பையன் இருக்கான், எங்க பையன் ஜிகாத் கமிட்டிக்காரன். அவன் எல்லாரையும் அப்படித்தான் சொல்றான், அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா எங்களை ஆதரிக்காதவன அவன் அப்படித்தான் சொல்ற மாதிரி நாங்களே ட்ரெயின் பண்ணிருக்கோம். அந்த ஆளு உடனே அவனை விட்டு போட்டு இன்னொருத்தன் போயிருக்கான். அவன் ஏற்கனவே அந்த ஜிகாத் கமிட்டியில இருந்து விலகி போனவன். ஜிகாத் எல்லாம் புறாடுங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, நீங்க இங்க வாங்க, நாங்க இங்க புதுசா இஸ்லாமிய ஐக்கிய பெடரேஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறான். சரி, இவர் அங்கேயும் கொஞ்சம் புஸ்தகம் வாங்கிட்டார். அங்க ஒரு அகமதியா வந்திருக்கார். அவர் இவரை கொண்டே அகமதியா மிஷன்ல கோடம்பாக்கத்தில் விட்டார். இவர் ஒரு மூணு நாள் இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிச்சு பார்த்து போட்டு இருக்கும்போது அதுல சில விளக்கங்கள் புஸ்தகங்கள்ல வரத கச்சு மறுநாள் இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டார். நஜாத்து கோஷ்டியில நஜாத்து கோஷ்டிக்காரன் கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கும்போது அப்துல்லா அடியார் போய் அவனை மடக்கி தூக்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு இப்படி இஸ்லாமாக போறானுங்கன்னு செய்தி கேட்டு கொடிக்கால் செல்லப்பா கோஷ்டி போய் தூக்கிட்டு வந்திருக்கு. கடைசியில நஜாத்து குரூப்ல இருந்து அந்த வஹாபிகள்கிட்ட போயிருக்கிறான், அங்கிருந்து ஜமாத்தே இஸ்லாம்கிட்ட போயிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்கிறான், அவன் தப்பு நாங்க தான் சரி, அவன் தப்பு நாங்க தான் சரி, அவங்க பண்றதெல்லாம் ஹராம் இருக்கான். இதுல எதன் கூட சேர்றதுன்னு தெரியாம யாரு கூடயும் சேர மாட்டேன்னு உட்காந்து இவனுங்களை வெட்டனா என்ன? அப்புறம் நான் அவர்கிட்ட உட்கார வச்சு, சரி சார் நீங்க சொல்றது இல்லைன்ட்டு இல்ல, இருக்கு என்ன இருக்கு, அது பயிருன்னு இருந்தா கழனின் இருந்தா பதரும் இருக்கும் பயிரும் இருக்கும், அதுக்கு பேரு தான் கழனி இல்லையா, களையும் இருக்கும், களை பிடிக்காது கழனியே இல்லை. ஆனா அதுகளை பார்த்து களைய பார்த்து நீங்க கழனியே இல்லைன்னு சொல்றது நீங்க ஆழமா சிந்திச்சு எடுக்கல. நீங்க பார்த்த இந்த வஹாபி ஷியா நஜாத் அகமதியா இந்த ஜமாத்தே இஸ்லாம் என்னென்னமோ லெட்டர் போயிடுங்க, எல்லாம் லெட்டர் போயிடுங்க. அடி உழுகும் போது இவன் சுன்ன ஜமாத்து இவன் சியா ஜமாத்துன்னு விழுக போறதில்ல. ஆர்எஸ்எஸ் காரன் பூந்து அடிக்கும் போது தொப்பி போட்டவனுக்கு எல்லாம் விழுக போகுது. இதுல இவனுக்கு குரூப் அவரை நான் கேட்டேன், ஏதா நீங்க இவ்வளவு பேர்த்த போனீங்கல்ல, அவங்க யாராவது அல்லாஹ் அல்லாதவனை வணங்குகிறார்களா? இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்க. ஆமா. யாராவது அவர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லை என்று சொல்லுகிறார்களா? சொல்லுங்க. இல்ல. எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், பெருமானாரின் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் தௌஹீதியை ஏற்றுக்கொண்டார்கள். அஞ்சு நேர தொழுகை இல்லைங்கிறானா? இருக்கு. அஞ்சு கலிமா இல்லைங்கிறானா? இருக்கு. மறுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானா? ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த அடிப்படையில எவன்ட்டையாவது மாற்றத்தை பாத்தீங்களா? ஃபர்லான அடிப்படையில இல்ல. மற்றதெல்லாம் சுன்னத்துகள். நீ 20 ரக்கா தொழுதினாலும் சரி, 12 ரக்கா தொழுதினாலும் சரி, ரசூல்லா இவனும் சொல்ற தப்பு அவனும் சொல்ற தப்பு வருஷம் பூரா தொழுதிருக்காங்க ரம்ஜான்ல. ரமலான் புனிதமான மாதம், அதுல கொஞ்சம் பரக்கத்தை தேடிக்கிறது தப்பில்ல. தொழுகாம நீ அந்த நேரத்தில் 20 ரக்கா தொழுகாம இருந்தினாலும் தப்பில்ல. இதெல்லாம் சுண்ணத்துகள். தாடி வச்சிருந்தினாலும் சேர்த்தான், வைக்கிறீனாலும் சேர்த்தான். கையை கட்டியும் ரசூல்லா தொழுதிருக்காங்க, கையை விட்டும் தொழுதிருக்காங்க. இவர்களுக்குள்ள உள்ள சண்டை, இந்த சண்டையிலேயே நாம நேரத்தை காலத்தை ஓட்டிடும். ஜமாத்துல் உலமாவும் அகமதியாக்கள் வேகமாக பரவுகிறார்கள், அவர்களை தடுக்க வேண்டும். உடனே ஊரு பூரா கூட்டம் ஜமாத்துல் உலமான், அவங்க நீங்களும் அவசியம் வந்து கலந்து கொள்ளணும் எங்களுக்கு. சரி போய் கலந்தோம். அகமதியாக்கள் உடனே அகமதியாக்கார, நான் என்ன தப்பு சொல்றேன், வா நான் நபிநாயகத்தை தான் ஏத்துக்கிறேன், நான் வேற யாரையும் ஏத்துக்கல, எந்தையும் வந்து கேளுங்கிறான். எல்லாரையும் கேட்டோம். நாங்க என்ன தீர்மானம் போட்டோம், இந்த 72 கூட்டத்தாரும் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அகமதியாவாகட்டும் ஷியாவாகட்டும் சுன்னத் வல் ஜமாத் ஆகட்டும் நஜாத் ஆகட்டும் வஹாபி ஆகட்டும் எந்த எளவோ ஆகட்டும், ஏற்றுக்கொள்பவர்கள் ஜிஹாதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஜிஹாத் இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது என்பதால் நாங்க ஒரு கூட்டம் ஜிஹாத் கூட்டம் கிளம்பணும். நாங்க இந்த உள்கட்சி பிரச்சனையில் தலைவிடுவதில்லை. எப்படியோ போங்கடான். என்ன 22 ரக்காத்தா? சரி அல்ஹம்துலில்லாஹ். 2 ரக்காத்து நிறையா? அல்ஹம்துலில்லாஹ். நீ ஒண்ணுமே தொழுக வேணாம்ங்கறியா? சரி நாசமா போ. எங்களோட பணி இதல்ல. குஃபார்கள் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்காமல் இருப்பதற்காக என்ன ஆயத்தங்களை இந்த குஃபுரிஸ்தானில் செய்ய வேண்டும்? அப்படி தாக்கினால் அதை தற்காத்துக் கொள்ள என்ன வகைகளில் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணி. அதே நேரம் தூது செய்தி எட்டாத மக்களிடம் எடுத்துச் சென்று எட்ட வைத்து அந்த இஸ்லாம் அல்லாத மக்களை எப்படியோ ஒரு வாரத்துக்கு அஞ்சு பேர், நாலு பேர், ரெண்டு பேர், ஒரு ஆளை நாங்க இஸ்லாம் ஆக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது இஸ்லாம் ஆகிறான்னு சொன்னா உடனே அதற்குண்டான ஆயத்தங்களை செய்து அவனுக்கு தக்க பாதுகாப்புகள் செய்து கொடுத்து அவனை நாங்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வருகிறோம். அதன் பின்விளைவுகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. பலரிடம் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறோம். நாம் நடந்து கொள்ளுகின்ற முறைகளில் தான் எந்த மார்க்கத்துக்காரனும் இப்ப நமக்கு எதிரி கிடையாது. நம்பாளுகதான் நமக்கு எதிரிய ஒளிய நமக்கு வெளி எதிரி யாராவது இருக்கானா? எனக்கு தெரிய வெளி எதிரி யாருமே இல்லை. கொஞ்சம் கட்டுவான். அவன் ஏன் எதிரியான? அவன் எப்ப தெம்பாறானா ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு இலக்காரமாகிச்சு. இல்லை என்றால் 10 லட்சம் மக்கள் கூடி கேவலம் 34 பேரிடம் உதைவிட்டுக் கொண்டு திரும்பிய ஒரு காட்சியை ஒரு 4 நாள் முன்பு பேப்பரில் படித்திருப்பீர்கள். 10 லட்சம் இஸ்லாமிய மக்கள் கூடிய ஒரு கூட்டத்தில் 34 குடிகாரர்கள் புகுந்து அடித்து உதைத்து துவைத்து எடுத்து இன்று பார்க்க கூட உங்களுக்கு நாதியற்ற மக்களாக இருக்கு. அந்த கலவரம் குறித்து விசாரிக்கிறேன் என்று சொல்லக்கூட ஒரு அமைச்சரவை இல்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். சிவகாசியில பட்டாசு வெடிச்சா 10,000 ரூபாய், கோபிச்செட்டிப்பாளையத்திலே துப்பாக்கி சூட்டில் இருந்தவளுக்கு ஓடோடி சென்று அவனுக்கு 1 லட்சம் கொடுத்து உடனே என்ன சொல்கிறார்கள், மெடிக்கல் சீட்டு தருகிறேன் மருத்துவக் கல்லூரியிலிடம், உனக்கு இந்த கலவரம் குறித்து வருத்தப்படுகிறேன் ஒரு அறிக்கை கூட இல்லை. 28 லட்சம் மக்கள் சென்னை மாநகரத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு தலைமையின் கீழ் கூடாததன் விளைவுதான் ஒரு 10 லட்சம் பேர் போன ஒரு ஊர்வலத்தில் வெறும் 34 குடிகாரனுங்க ரவுடி பசங்க பூந்து அடிச்சு துவச்சு அமிச்சுட்டான். 3 கோடி ரூபாய் சொத்துக்கள் நஷ்டம் அடைந்தன். அப்புறம் ஜிகாத் கமிட்டி தொலாவறான். முதல் நாள் எங்களெல்லாம் வேணான்ட்டான். ஜிகாத் கொடியெல்லாம் பிடிக்கூடாது, பச்சை கொடி, பச்சை கொடியெல்லாம் நாங்க பிடிக்க மாட்டோம். ரசூல் சல்லா அலி வசல்லம் பிடித்ததே வெள்ளை கொடிதான். அதுவும் கைபர் யுத்தத்தின் போது அந்த கோட்டையை கைப்பற்றி விடுகிறார்கள். விடிந்த காலையில் அந்த கோட்டைக்குள் யாரும் நுழைய முடியாத போது இறைவனால் உகந்த ஒருவர், இறைவனுக்கு உகந்த ஒருவர், இறைவனை உகப்படிய ஒருவரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கண்வழியோடு இருந்த அதில் தலீர் அலி அல்லாஹ் தஆலா அவர்களை அழைத்து வரச் சொல்லி வாயில் இருந்த உமிழ்நீரை வைத்து கண்வழியை நீக்கி அவர் கையிலே ஒரு கொடியை கொடுத்தார். அது வெள்ளை நிற கொடி, அது அல்லாஹ் அக்பர் என்று எழுதியிருந்ததாக, அதில் ஒரு வாள் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் சொன்னதன் விளைவு நாங்கள் அதே கொடி வைத்து 5 நட்சத்திரத்தை வைத்து, அந்த 5 நட்சத்திரங்கள் கூட எதற்காக நாங்கள் சேர்த்தோம் என்றால் 5 இஸ்லாமிய கடமைகளை நினைவுபடுத்தவும், 5 கலிமாக்களை நினைவுபடுத்தவும், 5 கலீஃபாக்களை இமாம் ஹசன் முடிய எனக்கு பின்னால் 30 ஆண்டுகள் நீதவான்களுடைய ஆட்சி நடைபெறும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியபடி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டு, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 12 ஆண்டு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 12 ஆண்டு, 6 மாதம் இமாம் ஹசனுமாக சேர்ந்து 30 ஆண்டுகள் அதில் பூர்த்தியாவதா, நீதவான்களுடைய ஆட்சி 30 ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்னதால் அந்த 5 நீதவான்களை குறிக்கின்றதற்காக நட்சத்திரத்தை வைத்தோம். அதிலேயே நட்சத்திரத்தை வைத்தோம் என்றால் என்னுடைய சகாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்திற்கு சமமானவர்கள். இவர்களில் நீங்கள் எவரை பின்பற்றினாலும் சரியே என்று பெருமானார் சொல்லியிருப்பதால் நாங்கள் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அந்த கொடியை வச்சோம். அந்த கொடியை ஏற்கனும்னாலேயே கொல்ல ஊர் ஜமாத்துல பயப்படுறான். காபீர் கட்சி கொடியை ஏற்றுறதுக்கு சரிங்கிறார்கள், அல்லாஹ் அக்பர்னு கொடி தூக்குனான். அப்புறம் என்ன பண்ணேன் நான்? பெருமானார் போட்டபடி ஒப்பந்தங்களை பிற இனத்தவரோடு போட வேண்டுமே என்று வன்னியர்களோடும் கோணார்களோடும் தேவர்களோடும் ஒப்பந்தம் போட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம் உங்கள் உரிமைக்கு நீங்களும் எங்கள் உரிமைக்கு நாங்களும் ஒன்றாக வாழ்வோம் என்று ஏனைய பிற மக்களை அழைத்து எவன் பிளவு சக்திகளை உண்டு செய்தாலும் அவனோடு பிளந்து போகக்கூடாது என்று 2 கோடி வன்னியர்களுக்கு மத்தியில் நான் ஒப்பந்தத்தை போட்டேன். சற்று சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களே, நான் மட்டும் இந்த வன்னியர்களோடு நேச உறவு கொள்ளாமல் வேறு RSS பாரதிய ஜனதா கும்பல்கள் அந்த ராம்தாஸோடு ஒன்றாக இணைந்திருந்தால் இன்று உங்களுடைய நிலைமை என்னவென்று சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு மேல் சென்னை மாநகரத்திலே 10 லட்சம் மக்களுக்கு மேல் கூடினார்கள். அவ்வளவு வேறும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இந்து முன்னணிக்கும் எதிராகத்தான் கூடினார். ஆக எதிரியோடு போரிடுவது ஒரு முறை, எதிரிக்கு இன்னொரு வலுவான கரம் கிடைக்காமல் தடுப்பது இன்னொரு முறை. இப்படி எங்காவது நம்முடைய சமுதாயத்து மக்களுக்கு நன்மை வராதா என்று எண்ணிக்கொண்டு அதற்கு உகந்த வழியில் நான் இன்று ஜிகாத் கமிட்டி என்று வைத்திருப்பதால் தான். ஒரே அறிக்கை, நாளைக்கு நாங்கள் எங்களுடைய ஜிகாத் கமிட்டியை கலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஏனென்றால் எங்களுடைய சமுதாயத்தில் எனக்கு ஆதரவு இல்லாமல் போய்விட்டது, அதனால் நான் நாளை முதல் என்னுடைய சொந்த பணிகளுக்காக இன்னொரு வெளிநாட்டில் சென்று குடியமரப் போகிறேன், இனிமேல் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விட்டுட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு நான் பிள்ளைங்க யார்னா, ஊடு பூந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் தட்டுவான். கேட்கறதுக்கு நாதியற்ற அனாதைகள், ஆண்மையற்ற மக்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கேவலம் 10 லட்சம் பேர் கூடி 34 பேரிடம் உதவிட்டு வந்தும் உங்களுக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவர்கள் இல்லை, தட்டி கேட்க ஆட்கள் இல்லை. இனி அங்க ருசி கண்டன, எல்லா ஊர்லயும் ருசி காணுமா. இங்கு நாம் வாழ கூடாத சமூகம் அல்ல, வாழ பிறந்த ஒரு சமூகம். கேவலம் மொத்தமா எடுத்தா தமிழ்நாடு பூரா இதே இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏனைய பிற அரசியல் கட்சிகளுக்கும் இன்று உங்களுடைய சமுதாயத்தின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலருக்கும் காட்டிய சலுகையில் 10% எனக்கு நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்றால், 10% ஆதரவு கொடுத்திருந்தால் 25 வருஷத்துக்கு அவன் இந்து முன்னணி என்ற பெயரை சொல்ல விடாமலே நான் அடித்து துரத்தியிருப்பேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவு நான் அவர்களை முறியடித்திருப்பேன். ஒரு சதிகார கும்பல் தேச நேசியான நம்மை பார்த்து, இந்த தேச விசுவாசியான நம்மை பார்த்து துரோகிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் கிளம்பியது. அதன் பின்னால் ஆங்காங்குள்ள அமைப்புகளை தேடி, இளைஞர்களை தேடி, இப்பொழுது சென்னையில் கூட நாங்கள் 1000 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை உற்பத்தி செய்து பாதுகாப்பு படை என்ற பெயரில் எவனை தூக்கிட்டு போனாலும் போ, ஒரு 1000 பேர். இங்கு இளங்காக்குறிச்சியில் ஒரு பிரச்சனை என்றால் உடனே நீங்கள் சென்னைக்கு போன் செய்தால் நாங்க ஒரு 2000-3000 பேர் திறந்துட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ சீஃப் செக்ரட்டரிக்கா போய் இளங்காக்குறிச்சியில தகரால் உடனே வயர்லெஸ் சப்போர்ட் ஏதாவது செய்யும் சொல்லும். இங்க இளங்காக்குறிச்சி என்று ஒன்று இருப்பதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பக்கத்து மணப்பாறை ஊர் ஜமாத்து தலைவர் யாருன்னு இந்த ஜமாத் தலைவருக்கு தெரியாது, இந்த ஜமாத் தலைவர் யாருன்னு துவரக்குறிச்சியில தெரியாது, துவரக்குறிச்சி ஜமாத் தலைவர் யாருன்னு பக்கத்தில் இருக்கிற புத்தாண்டத்துல தெரியாது, மெட்ராஸ்ல இருப்பான் நுங்கம்பாக்கத்து தலைவர் கோடம்பாக்கத்தில் தெரியாது, கோடம்பாக்கத்து தலைவர் மவுண்ட் ரோடு தலைவர் தெரியாது. ஆனா உலக சகோதரத்துவான் கட்டி பிடிச்சுக்கோ அல்லாம செல்லும் அப்படின்ட்டு நடிக்காதீர்கள். கிழக்கிலும் மேற்கிலும் முகத்தை திருப்புகிற மக்கள் நீங்கள், ஏமாற்றிக்கொண்டு மட்டும் தெரியாதீர்கள். இன்று இவ்வளவு தூரம் வாழ வழியிருந்தும் வளமான வாழ்விருந்தும் வாழ்க்கைக்குள்ள அனைத்து சௌகரியங்கள் இருந்தும் நாங்கள் ஊர் திறந்து, எங்களுக்கு மெட்ராஸ்ல வேலையே இல்லை, எனக்கு என்ன அங்க பொண்டாட்டி புள்ள இருக்கா பொழப்பு இருக்கா இல்ல, இந்த சமுதாய மக்களுக்காகவே நாங்க போய் மெட்ராஸ்ல கேம்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கு வர்ற மக்கள்கிட்ட பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னப்பா பிரச்சனை 24 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம், எங்களை உள்ள வர வேணாமா. 60 லட்சம் ரூபாயை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தான் பெரிய மட்டுக்காரன், அடி தின்னதா வந்தான். இவனுங்க மீலாது கமிட்டிக்காரன் 25,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு உதைந்துட்டு வந்திருக்கான். அதனுடைய காரணம் என்னவென்றால் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒற்றுமை உங்களிடையே இல்லை. எதை பெருமானார் உங்களுக்கு அழுத்தி அழுத்தி சொல்லி காட்டி எப்படி நீங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சஹாபாக்களை வைத்து, இரு மனைவியர் உள்ள சஹாபா என்றால் ஒரு மனைவியை தலாக்கு சொல்லி அவருக்கு கட்டி கொடுத்தார்கள். தன்ட ரெண்டு ஈச்ச மரம் இருந்தால், பேரிச்சம்பள மரம் இருந்தால் ஒரு மரத்தையே இன்னொரு சஹாபாவுக்கு கொடுத்தார்கள். ரெண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு செய்து, ரெண்டு மனைகள் இருந்தால் ஒரு மனையை, இப்படி எத்தனையோ பொருள்களை தியாகம் செய்து காட்டி சகோதர வாஞ்சையை வளர்த்த ஒரு மார்க்கத்தில் இன்று லங்கா குறிச்சிக்குள்ள மட்டும் நான் முஸ்லீம் இருக்கிறது இங்க மட்டும்தான் தெரியும், இன்னொரு ஊருக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய அமைப்பு வந்ததற்கு பின்னால் கேரளாவிலிருந்து ஒருவன் வந்தால் கூட ஜிகாத் கமிட்டி எங்க இருக்குன்னு தேடி வருவான். இங்கிருந்து ஒரு பையன் கேரளாவுக்கு போனான், அங்க எங்க ஜிகாத் கமிட்டி இருக்குன்னு பார்த்து போறான். இப்போ உங்க லங்கா குறிச்சிக்கார பசங்க சென்னைக்கு வந்துட்டா ஏதோ ஒரு பிட் பாக்கெட்டே அடிச்சுட்டான் எவனோ ஒருத்தன், கையில பணம் இல்ல, உடனே அங்க இருக்க ஜிகாத் கமிட்டிக்கு
இவன் போவான். அங்க இவனை தெரிஞ்சவன் ரெண்டு பேர் இருப்பான். இப்ப திருச்சி பசங்க வந்த மாதிரி திருச்சிக்கு போனான், பணம் இழந்துடுறான், ஊருக்கு வர முடியல. அங்க இருக்க கபடிக்காரன் போய் கையில கடன் வாங்கிட்டு வீடு வந்துடுறான். அதான சகோதர பாசம். இது எங்கள் தலைமுறையில் தான் இத்தனை நாள் 1200 வருடங்கள் இஸ்லாம் பிறந்தும் இந்த சகோதரர்கள் இந்த சிறுவர்களை ஒன்று ஒரு கொடியின் கீழ் நான் பிறந்து வளர்ந்து ஜிகாத் கமிட்டி என்று ஒன்றை ஆரம்பித்துத்தான் இன்று இந்த சிறுவர்களை நான் இணைத்தேன். இன்று இந்த உங்க ஊர் லங்கா குறிச்சிக்காரனுக்கு வெளியூர்ல வாழ்ற ஜமாத் தலைவரை தெரியாது, அவுளியாவை தெரியாது, வஹாபிய தெரியாது, ஆலிம தெரியாது. ஏதாவது ஒரு ஊரை சொல்லுங்க, அந்த ஊர்ல அவன் ஒருத்தனை தெரிஞ்சு வச்சிருப்பான். எப்படி அவன் இந்த கமிட்டிக்குள்ள வந்து கமிட்டியில் உள்ள சட்டதிட்டங்களை தெரிஞ்சு பல கமிட்டி கூட்டங்கள் நடக்கிற இடத்துல அவன் புழங்கி இவன் புழங்கித்தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நாங்க சகோதரர்களா. எந்த ஊருக்கு போனாலும் இளந்தாரி பசங்க ஒரு 10 பேர் எங்க கூட வர்றான். ஏன் வர்றான்? அவனுக்கு என்ன லாபம்? அரசியல் கட்சி ஊர்வலங்கள் சுய லாபங்களுக்காக நடைபெறுகின்றன. ஆனால் மீளாத விழாக்கள் நாளை மறுமைக்காக நடைபெறுகின்றன. நம்மளுடைய ஒன்றா சேர்ந்து போரி முஸ்லீம், ஷியா முஸ்லீம், சுன்னத் ஜமாத், கோஜா முஸ்லீம், அகாகானி, இப்படி பல பேர், குஜராத்தி முஸ்லீம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து, மலையாளி மாப்பிளாஸ் ஒன்னா சேர்ந்து போறோம். அந்த ஒரு விழாவில் ஒரு 34 பேர் சேர்ந்து தண்ணியை போட்டு உள்ள பூந்து ரகலை பண்ணி அடிச்சு விட்டோம். அதை தொடர்ந்து 24 மணி நேரத்தில் கலவரம். தட்டி கேட்க ஒரு முஸ்லீம் தலைவரை காணும். அடி தின்னதுக்கு அப்புறம் தான் அந்த கமிட்டிக்கே ஜிகாத் கமிட்டி இருக்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்? நீங்களாம் வராதிங்கப்பா, இதெல்லாம் அவுளியாக்கள் கூட்டம், சரி இப்போ மலக்குகள் காப்பாத்துவானுங்க. உதத்துன்னு ஓடணும். நல்ல வேலை நம்ம கமிட்டி பசங்க நின்று அந்த பெண்கள் பகுதியில் எதுவும் பதட்டம் வராம பாதுகாத்து அனுப்பிச்சிட்டாங்க. காக்கைகள் கூட்டமாக கூடாதீர்கள் சமுதாய பெரியவர்களே. ஒரு கல் விழுந்தால் காக்கைகள் கூட்டம் சிதறி ஓடிவிடும். ஒரு பரந்த நிலப்பரப்பில் ஒரு சிறு கல்லை போடுங்கள், அந்த பரந்த நீர்வளப்பு சலசலப்புக்குள்ளாகிவிடும். அதே நேரம் ஒரு சிறு கல்லின் மீது எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி விழுந்தாலும் அந்த கல் பளபளக்கத்தான் செய்யுமே தவிர சலசலத்து விடாது. அந்த சிறு கல்லாக நீங்கள் இருந்து விட்டு போங்க. பல முறை நான் எங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுவேன், கள்ளி செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து வரிந்து விட்டு போங்கள். சில நாள் நாயாக வாழ்வதை விட சில மணி நேரம் சிங்கமாக இருந்து வாழ்ந்து விட்டு போங்கள். வீழ்ந்த வாழும் நாயை விட வீழ்ந்த சிங்கம் மேலானது. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த போதனை. வாழும்போது ஒரு மணி நேரமாவது காலையில் அஜரத் அவர்கள் பேசும்போது ஸ்பெயின் நாட்டை பற்றி சொன்னார். 800 ஆண்டு காலம் ஸ்பெயினை நாம் ஆண்டோம். நமக்குள் ஒற்றுமை ஒன்றுபற்ற தன்மை இல்லாதன் விளைவு இன்று ஸ்பெயினுக்குள் ஒரு பள்ளிவாசல் இல்லை. இந்த அகமதியா காரனுக்கு தான் போய் ஒரு பள்ளிவாசல கட்டினாங்க இப்ப சமீபத்தில். அதை கூட நம்ம சுன்னத்துல் ஜமாத் பேசல. கோயம்புத்தூரில் ஒரு ஆலிமை குத்தி விட்டார்கள். அவர் வாட்டுக்கு நடந்து வந்திருக்கிறார், நேரா போய் ஏத்திட்டாங்க தீர்ந்துச்சு. அத பேப்பர்ல படிச்சோன்ன அவனுக்கு துவா செய்ய மாட்டாங்க. அதான் அந்த ஆலிம் எத்தனை பேருக்கு ரப்பனா ஆத்தினான் துவா கேட்டிருப்பார். அதை பத்தியெல்லாம் இவனுக்கு கவலை இல்லை. ஏதோ ஒண்ணு பேப்பர்ல படிச்சுட்டான், வருத்தப்பட மாட்டான். ஆனா உன் அண்ணன் தம்பி குத்திட்டா நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணனை கோயம்புத்தூர்ல குத்திட்டான், தம்பியை குத்திட்டான், உன் மகனை குத்திட்டான், மருமகனை குத்திட்டான். உடனே மச்சா நீ வா, மாப்பிள்ளை நீ வான்னு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அவனுக்கு போன் பண்ணி இவனுக்கு போன் பண்ணி கழுத்துல இருக்க கருவு மணி கொண்டு அடமான வச்சா காரை தூக்கிட்டு போவான். அதே சகோதர வாழ்ந்து இன்னொரு முஸ்லீம் இறந்து விட்டான் என்றவுடன் எல்லா முஸ்லீம்களும் கூட கற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த கூட்டு முயற்சி நீங்கள் எந்த ஒரு அழிவிலிருந்தும் உங்களை காப்பாற்றும். அந்த ஒற்றுமை உணர்வு இஸ்லாமிய மக்களிடம் இல்லாது போனதன் விளைவுதான் இன்று இப்படி. நாம் திருவனந்தபுரத்திலிருந்து வரும் வரை கலவரம் நீடித்துக் கொண்டிருக்கும். முதல் நாள் கலவரம், மறுநாளும் தொடர்ந்து கலவரம், மறுநாள் அதிக சேதம், அதிகம் பொருள் சேதம் அதிகம். 3 கோடி ரூபாய்க்கு மேல கொளுத்தி விடுறான். நீங்களே ஒரு சின்ன கடையை வச்சு அதை எவனோ ஒரு அயோக்கியம் கொளுத்தி விடுறான்னா அது எவ்வளவு உழைப்பு வீணாகிறது? இவ்வளவு பெரிய பள்ளியாசில திருத்துப்பு ராத்திரி வந்து அடிச்சு உடைச்சாங்கன்னா இத கட்ட எவ்வளவு கஷ்டம்? எத்தனை பேர்த்த கெஞ்சி, எவ்வளவு பேர்த்த கூத்தாடி, ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து சேர்த்து அது உடைக்கிட்டு போறான்னா அதற்கு காரணம் நம்முடைய இயலாமைகள், ஆண்மையற்ற தன்மைகள். நான் 7 மணிக்கு 3 மணிக்கு பிளேன் வந்துச்சு, 4:30 மணிக்கு வந்தேன், 5:30 மணிக்கு மறுபடியும் கலவரம் அடங்கலைங்கிறாங்க. ஆறரை மணிக்கு கமிஷனரை போன்ல கூப்பிட்டேன். இன்னும் அரை மணி நேரத்தில் கலவரம் நிக்கல. இந்த கலவரத்தை தூண்டின மார்வாடிங்க ஒருத்தங்கூட உயிரோட இருக்க மாட்டான் தெரிஞ்சுக்கானே. அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட் ஃபட் நின்று போச்சு. ஏன் இதை உங்க சமதோ உங்க லத்தீப்போ உங்க ஜமாத் தலைவர்களோ சுண்ணத்துவல் ஜமாத்தோ சொன்னா நிச்சயமா கமிஷனர் கேட்க மாட்டான். வைடாக்கையில பிளாக்மெயில் பண்றான், அரெஸ்ட் பண்ணி உள்ள ஓட்டுவான். நான் சொன்ன உடனே பயப்படுறேன். ஏன் பயப்படுறான்? எங்கிட்ட ஆள் இருக்கு, பசங்க இருக்காங்க, கூட எனக்கு பக்கத்துல பல ஜாதிக்காரங்களோட நான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். அரை மணி நேரத்தில் கலவரத்தை நீ அடைக்கலையா? அந்த மார்வாடி தெரு ஒன்னு இருக்க மெட்ராஸ்ல சவுகார்பேட்ல உள்ள பூந்தனா ஒரு மார்வாடி கூட உயிரோட இருக்க மாட்டான் சொல்லி ஐஜிட்டானே. ஐஜி மார்வாடிக்கு அவன் ஜெயினரு, இவன் ஜெயினா, இவன் பாப்பான காப்பாத்துறான், அவன் மார்வாடி காப்பாத்துறான். நம்ம போய் நடுவில் போய் ஓதுறீங்களான். அரை மணி நேரம் தான் டைம், ஒன்னு நீ அடக்கிறியா இல்ல நான் அடக்கட்டானே, பினிஷ்ட். மூச்சு கிடையாது. இப்போ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு போட்டு விட சொல்லிட்டு இப்ப மறுபடியும் நான் போய் கமிஷனரை கைது செய்ய போஸ்ட் ஓட்டினேன். ஜில்லா நான் ஒட்டுவீங்களா? நீங்க இந்த டொம்மை காய்ச்சி சொக்கா போட்டு வந்தாலும் ஓடி போயிருக்கீங்க. இந்த எவனா ரெண்டு சிஐடி வந்தாலுமே பரபர பரங்குது. சும்மா ஒவ்வொருதான் சிஐடி வெளியே உட்காந்து டேப் எடுக்கிறானாமா. நாங்க மத்திய அரசுன்னு பயந்தோமா, எங்க உரிமைய குடுறா கொடுக்கலன்னா உதப்பம்டா. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் அது சிஐடி வந்தா என்ன, விளக்கண்ண வந்தா எங்களுக்கு குப்பைங்க குப்பைங்க. எங்களுக்கு இந்த சிஐடிகள்லாம் செருப்புகள். நாங்க ஐஜி வச்சுட்டே பேசுவோம். என்ன எங்களை பொறுத்த மட்டுக்கு எங்களை தொட்டையா அடுத்த நிமிஷம் நெருப்பாக தீயாக மாறக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். சிறு பொறிதான் ஒவ்வொரு இஸ்லாமியன். உங்களுக்கு ஒரு எனக்கே வேதனை மூணு நாளா, யாருக்கு உழைக்கிறோமே தெரியல. இந்த நிலைமையில எங்காவது ஒரு பள்ளியாசலுக்கு போனா அவன் பேச வேணாம்ங்கிறான், இவன் பேச வேணும், ஒப்ப நோட்டு சொத்தான். சொல்லுங்க சகோதரர்களே, ஏன் பேசக்கூடாது, எதற்காக பேசக்கூடாது, யார் அப்ப நோட்டு சொத்து? ஐயோ அவன் வந்தா கலவரம் வந்துடும், இவன் வந்தா இல்லாட்டி வராதா? இந்த நாங்கெல்லாம் போகாமத்த நீங்க அவளியாக்கெல்லாம் சேர்ந்து போய் அடிந்து நிட்டு வந்திய. சொல்லுங்க சகோதரர்களே, கற்பனையில் வாழாமல் ஒன்றுபட்ட மக்களாக நீங்கள் ஒரே ஒத்த கருத்துடைய மக்களாக. இன்று இலங்கா குறிச்சியில் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் சிறு தகராறு என்றால் உங்க ஊர்ல கூட தான் சைக்கிள் கட்டிட்டு போனான் பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு. முஸ்லிம்கள் நீங்க என்ன செய்ய முடிஞ்சு? உங்களால என்னத்தான் செய்ய முடியும்? ஒரு 19 லாரி அழுவாள தூக்கிட்டு வந்து இங்க வெட்டான்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடே லங்கா குறிச்சிக்குள்ள பூந்து தட்டனா மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம ஆளுகளை முஸ்லீம்கள் ஜிகாத் கமிட்டிக்காரன் தட்டிடுவாங்கிற பயம் அவனுக்கு இருக்கணும். நாங்க இந்த கமிட்டி ஆரம்பிக்கலையில்லை என்றால் சகோதரர்களே எத்தனையோ பேரை வெட்டி செய்வோம். இன்னைக்கு நாங்க எதுக்கும் துணிந்த மக்களாக சிறு கூட்டமாக நாங்கள் இருந்தாலும் ஆல் இண்டியா லெவல்ல டைட் ஃபைட் பெரிய பெரிய கட்சிகளுக்கு நாங்க கொடுத்துட்டு எங்களுக்கு ஜமாத்தோட சப்போர்ட் கிடையாது. எவனாவது அப்படி வந்து தாடி சேர்வாணியை போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டு ஒன்னு ஏமாத்தி போறானா அவன் பின்னாடி போறான். உங்க ஊர்ல ஒரு சிறு பிரச்சனை, உங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, கரண்ட் 4-5 நாளா கட் ஆகி போச்சு. உடனே அங்க இருக்க ஜிகாத் கமிட்டி ஆபீஸ்க்கு எழுதுனா, நாங்க அங்க இருக்க சீஃப் இன்ஜினியர் அவனை இவனை பார்த்து, ஏய் இன்ன ஊர்ல இல்லையாமா என்ன சொல்ற, இல்லன்னா நாங்க மறியலுக்கு வருவோம், இல்லையா உன்னை கோர்ட்டுக்கு எழுப்போம், அப்படி நிரட்டுவோம். எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி 1.5 கோடி முஸ்லீம்கள் அனாதையாக இருக்கிறார்களே சகோதரர்களே. கேவலம் பாரு, 100 பஸ் உடைச்சு போட்டு சும்மா கிடக்காம அரெஸ்ட் பண்ணி 100 பஸ் உடைச்சு போச்சு. இப்ப விட்டுட்டான் சாயங்காலம், எதுக்கு இது? தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். நம்ம வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவர்கள் அல்ல, அவர்களை எதிர்க்கின்றவர்கள். காரணம் அவர்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்கள், இஸ்லாமியர்களை சுட்டவர்கள். அவங்களுக்கு நமக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டம் அந்த நாட்டிலே. ஆனாலும் அவன் பேர்ல பழிய போட்டா சரிடான்ட்ட நம்மளும் அவன் படத்தை தூக்கிட்டு போறாங்க. ஒண்ணும் பேச, 7 வருஷம் அவனை ஆதரிச்சா தண்டனைங்கிறான், 70 வருஷம் கூட கொடுங்கிறான், ஒண்ணு செய்யுது. பர்மா பஜார்னு வச்சிருக்கிறதுக்கு பேசாம இருக்கிறான், சைனா பஜார்னு வச்சிருக்கிறதுக்கு பேசாம இருக்கான். நம்ம பாகிஸ்தான் பஜார்னு வைக்கலாம்னா கத்துவான், தேசிய விரோதிமா. காஷ்மீர் தீவிரவாதிகளை நான் ஆதரிக்கிறேன்னா காஷ்மீர் தீவிரவாதிகள் தடை செய்யப்படாதவர்கள் இல்லையா, அவர்களும் மண்ணின் மைந்தர்கள் போல ஆனவர்கள். இவன் ஏதோ கட்ட பஞ்சாயத்து பேசி அது ஒரு மாதிரி பண்ணி போட்டான். அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். காஷ்மீர் தீவிரவாதிகளின் ஆதரவாளர், ஆப்கானிஸ்தானின் ஆதரவாளர், பாகிஸ்தானின் உளவாளி. பாகிஸ்தான் போகக்கூடாத நாடா இல்ல ஆகாத நாடா? பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்கிற பிரிட்டிஷ் அந்த துரோகிகள் எதை சொன்னாலும் தப்பா சொன்னாலும் ரைட்டா எடுத்துக்கிறான். நம்ம நாயத்தை சொன்னாலும் நம்மள தப்பா எடுத்துக்கிறான். காரணம், குற்ற குட்ட குனிந்து முஸ்லிம்கள் பழகிவிட்டீர்கள். உங்களுக்கு நிமிர தெரியவில்லை, நிமிர்ந்தாலும் உங்களுக்கு தக்க ஆதரவு இல்லை. உங்களுக்கு என்னங்கபாவா பேசி போட்டு போயிருவீங்க? நாளைக்கு வந்து குடையும் யாரு முத்தவலிமா? அவரு உடனே என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ? பயப்படவே வேண்டியதில்லை. நாங்க தான் விட்டோம். எங்க பள்ளிவாசல், நாங்க எங்களுடைய மீலாது விழாக்களை கொண்டாடினோம். எங்களுடைய உடமைகளும் உரிமைகளுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லுங்க. அவன் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு எனக்கு தகவல் அனுப்புங்க. அடுத்த நிமிஷம் உங்களை எப்படி திரும்ப இந்த ஊர்ல கொண்டு விடுறங்கிற வழி எங்களுக்கு தெரியும். அத அவனை கண்டு மிரண்டு ஒரு காபீர் பின்னாடி போறீங்கிறீர்கள். நாலு நல்லது சொல்லிட்டு போக இஸ்லாமிய மக்களாகிய உங்களை நாங்கள் திரட்டினால் அதற்கு தடைகளும் முடைகளும் போடும். அதற்கு காரணம், துன்யா மீது உள்ள நபுசே ஒழிய தீன் மீதுள்ள தாகங்கள் அல்ல. தீனின் தாகத்தை நீங்கள் உணர்ந்திருந்தால் உங்கள் பிள்ளை குட்டிகளை கூட நீங்கள் தியாகம் செய்ய கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த தியாகத்தில் ஒரு முகபத்தை கண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தியாகம் என்பது துளியளவும் இன்று வரை கிடையாது. நீங்கள் என்ன இறைவனை காட்டினீர்கள் ஒரு ஒரு வரி சொல்லுங்கள். உங்களால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ன பலன் என்று இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறீர்களே, உங்கள் அனைவரின் கூட்டு முயற்சியாகவோ தனி முயற்சியாகவோ நாளை கியாமத்து நாளில் இறைவன் கேட்கப் போகின்ற கேள்வியாக கருத்தில் கொண்டு கேட்கிறேன். அதை மனதில் நிறுத்தி கேளுங்கள். நீங்கள் என்ன தீனுக்கு செய்தீர்கள்? அந்த மௌத்தா போனார் ஆலிம், அவருக்கு ஒரு நாள் தான் கொடுத்தீங்களா? நாங்க எங்க கமிட்டியில இருந்து ஒரு 50,000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தோம். 7,500 பள்ளியாசல் இருக்கு தமிழ்நாட்டில். நானும் தெனோ பேப்பர்ல ஆலிம் நிதின்னு போட்டு விட்டேன். ஆளுக்கு 10 ரூபா, ஒரு பள்ளியாசலுக்கு 10 ரூபா, பொண்டாட்டிக்கு பவுடர் வாங்குற காசு கொடுத்திருந்தா அந்த ஆலிமுக்கு 75,000 ரூபாய் சேர்ந்திருக்கும். நயா பைசா வரல. அந்த எங்க பத்திரிகையில நாங்க விளம்பரம் போடுறது இல்ல, விளம்பரம் எடுக்கிறதும் இல்ல, போடுறதும் இல்ல, யாரையும் போய் கெஞ்சறதும் இல்ல. வாங்கினா வாங்குற, வாங்காட்டி போற, அப்படித்தான் நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கிறோம். யாருக்கும் வணங்க மாட்டோம். அந்த இடத்த நானு அனிபா டெக்ஸ்டைல்ஸுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன்னா ஒரு இஷ்யூக்கு 5,000 ரூபாய் வீதம், 50 இஷ்யூக்கு எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் வந்துடும். அதை எடுத்து அந்த ஆலிம் கொடுத்துருக்கலாம். சமுதாயத்துல ஒரு ஆலிமை கொண்டதுக்கு என்ன பலன் இருக்குது பாக்கலாம்னு, ஒரு பலனும் இல்லை. ரியாக்சன் இல்ல. ஒரு 10 ரூபாய் கொடுக்க யோகிதல். அதே நீ யூஸ் பண்ற பேஸ்ட்ல பண்ணி கொழுப்பு இருக்கு, இது கோல்கேட் இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா, அதுல பண்ணி கொழுப்பு இல்லைன்னா அது பசை இருக்காது. அதை நீங்க உபயோகப்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு சொல்ல கூட ஒரு பத்திரிக்கை கிடையாது. எந்த பத்திரிகையை தவிர அவனுக்கு கல்யாணம், இவனுக்கு பிறந்த நாள், நாங்க அதெல்லாம் போட மாட்டோம். நாட்டு மக்களுக்கு என்ன நிலையோ அதை சொல்லுவோம். அதுல எங்களுக்கு லாபமும் இல்லை, வெட்டிக்கு நஷ்டத்துல தான் நாங்க நடத்துறோம். லாபமும் நஷ்டமும் இல்லாம ஒரு நிலையில வச்சுக்கிட்டு நடத்துறோம். எங்களுக்கு லாபம் கிடையாது. 1 ரூபாய் 65 பைசா கடிப்போம், 5 பைசா ஸ்டாம்ப் போட்டுவோம், 25 பைசா விக்கிறவனு கொடுத்துருவோம். திரும்பி அவன் அனுப்புற டிராப்டுக்கு கமிஷன் கூட நாங்க தான் போட்டு செய்யறோம். அத கையிலேயே தொட மாட்டான். அங்கேயே ஆபாசமான பத்திரிகைகள் இருக்கும், அதை பந்தாவா தொழுதுட்டு வாங்கிட்டு போவான். எங்க புனித போராளிய கண்டானா டக்குனு இப்படி சுருட்டி மறைச்சு கொண்டு போறான். போலீஸ்காரன் புடிச்சுக்குவானாமா? அதை நடத்துற நான் நல்லா தானே இருக்கிறேன், போராளின்னு இருக்குதாமா? அந்த நேரம் வேற புலி மார்க் சீயக்காத்து விழுத்தால் இவனுக்கு புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தானுங்களா? பயந்துக்கிறான். என்னப்படி உங்களுக்கு பயம்? ஏன் பயப்பட வேண்டும் என்று இறைவன் மீது பரிபூர்ண நம்பிக்கை நீங்கள் வைக்கவில்லையோ அந்த ஈமான் பூர்த்தி அடையாது. கிழக்கிலும் மேற்கிலும் முகத்தை திருப்புகிற மக்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். என் வழியில் எவன் ஒருவன் போரிடுகின்றானோ, என்னுள் வழியில் எவன் ஒருவன் ஜிகாது செய்கிறானோ அவனுக்கு நான் 5,000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறேன் என்று இறைவன் சொல்லியும் இந்த மக்கள் அல்லாஹ் சொல்றதுலயும் நம்பிக்கையில்ல, இவன் பேர்லயும் நம்பிக்கையில்ல. இது ஒரு வேடதாரிகளாக ஒரு டிரெஸ் போட்டுக்கிறான், ஒரு டொப்பி, ஒரு கையில் கையில ஒரு சீக்கா வாட்ச், ஒரு கர்ச்சி, அவளி ஆயிடறான். அவன் பள்ளியாசலுக்குள்ள வர்றதும் அவன் போறதும் தூயின்னு ஒரு கல் விழுந்தா ஓடி போயான். புறமுதுகு காட்டுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது திருக்குறான் படி. எதிர்த்து நில், போடா மகனை, காதிர் அவனை அடிக்கிறான், போ என்னன்னு பாத்துட்டு வா, இல்லனா வீட்டுக்கு வராது, நீ ஷஹீதா போ, அல்லாட்ட உனக்கு அதிகா போட்டுட்ட. சொல்லுவியா நீ? தம்பி வெளிகிளி போயிடாதா. மானம் கட்டவர்களே, மகனுக்கு போர்க்கல்வியும் மகளுக்கு மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்காத தகப்பன் நரகவாதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை. நீங்கள் எல்லாம் நாளைய மறுமையில் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த இழிநிலைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இது இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட இழிவாகத்தான். முஸ்லீம்களுக்கு ஏற்படுகின்ற இழிவு இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட இழிவாக கருத வேண்டும். நமக்குள் உள்ள பிளவுகளை நீங்கள் முறியடிக்க குறைந்தபட்சம் ஒன்றாக இருக்கல். எவன் வந்து எதை சொன்னாலும் அவன் பின்னாடி கேட்டுக்கிட்டு, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு, ஆராயாம வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு, முன்ன பின்ன தெரியாம உளறுவது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க செயல், அருவெறுக்கத்தக்க செயல், அல்லாஹ் வெறுக்கும் செயல். ஈட்டிங் யுவர் டெட் பிரதர் அண்ட் ஃபிளஷ், உங்களுடைய சொந்த சகோதரனின் செத்த சவத்தின் சதையை உண்பதற்கு சமானம். புறம் பேசிக்கொண்டு திரிவது, மார்க்க பற்றில்லாமல் இருப்பது, என்ன இஸ்லாத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் சகோதரர்களை சொல்லுங்க. உங்க வீடு கட்டிட்டீங்க, உங்களுக்கு சட்டம் தச்சிட்டீங்க, பள்ளிவாசல் கட்டிட்டீங்க, எல்லாம் ரைட். அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு ஜிஹாதாவது இல்ல. அதுக்காக ஜிஹாத் தேடி செய்யறது இல்ல, வந்தா செய்ய வேண்டித்தான். வேற என்ன இந்த தௌஹீது கொள்கைக்காக என்ன செய்து கொண்டீர்கள்? ஒரு ஆளை இஸ்லாமாக்கீங்களா, அல்லது பக்கத்தெருவுல உள்ள தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள்கிட்ட போய் எடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு பத்து பேர் விருந்து வச்சு, பாரு எங்கள்கிட்ட சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்குன்னு ஒரு விருந்து வை, விளையதோ விளையாம போது, அவன் இஸ்லாத்துக்கு வரானோ வராம போறான். குறைந்தபட்சம் அதையாவது செய்யுங்கள் சகோதரர்களே. வெறும் தின்னி திண்டு கொண்டு வெறும் சவங்களாக வாழாதீர்கள். நாளைய மையத்துகள் நீங்கள், நாளை இறைவனிடம் கணக்கு காட்ட பிறந்தவர்கள். எனவே இஸ்லாமிய சகோதரராகிய நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஓரினமாக ஒரே குறிக்கோள் இங்கே, எங்கு எந்த இஸ்லாமியன் தாக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் உடனே குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக, உடனே ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களாக. நீங்க ஆதரவே கொடுக்க வேணாம்டா. இந்த பள்ளியாச கட்டுறாரு, அஜர்கிட்ட ஒரு 10 லட்சம் இருந்துச்சு, பள்ளியாச கட்டிட்டார். உங்ககிட்ட 10 லட்சம் இல்ல, அல்ல எங்கிட்டையும் காசு இருந்தா இதை விட பெருசா கட்டி கொடுப்பேன் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால், அந்த நினைவுக்கு கூட, அந்த நியத்துக்கு கூட உங்களுக்கு சவாபு. நீங்கள் ஜிகாது செய்ய வேண்டாம். ஜிகாது செய்த ஒரு முஜாஹிதனுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்து நடத்தி சென்றிருந்தார்களே போதும். கடிவாளத்தை பிடித்து நடத்தி போனீங்கனாலே அதனுடைய ஜிகாது செய்பவனுடைய சவாபை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுகிறான். அப்படி ஏதாவது ஒரு பரிபூர்ணமான சவாபை நீங்கள் தேடிய மக்களா என்றால், தேடக்கூடிய வழியில் வருடத்திற்கு ஒரு நாளாவது சிந்தித்து, அல்லது வாழ்க்கையில் ஒரு நாளாவது இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்து முடியுங்கள் சகோதரர்களே. இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை வீணா போன வாழ்க்கையாகத்தான் மாறும். நாங்கள் எல்லாம் 24 மணி நேரமும் இறைவனையே கருத்தாக கொண்டு வாழ்கின்றோம். 24 மணி நேரமும் இறைவனை சாற்றுகின்றவனை இந்த பூவுலகில் நீங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது சகோதரர்களே. இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை, என்னை நானே தெளிவாக தெரிந்ததன் விளைவாக சொல்லுகிறேன். 24 மணி நேரமும் இறைவனையும் இஸ்லாமிய பணியும் தவிர வேற எந்த பணியும் பார்க்காத ஒருவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் அதை செய்து வருவோம். 24 மணி நேரமும் வேற எந்த வேலையும் நாங்கள் பார்க்கறது இல்ல. சோறு நீங்க கூட எங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த ஜமாத் வந்துச்சு, இந்த ஜமாத் வந்தானுங்க, இந்த ஒரு பையனுக்கு இங்க முஸ்லீம் தாக்கப்பட்டான், அங்க தாக்கப்பட்டான். 24 மணி நேரமும் ஓய்வு ஒளிவின்றி சடவுகளின்றி நன்றிகட்ட ஒரு சமூகத்திற்காக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் ஜெயிலுக்கு போன போது ஒண்ணுமில்ல, ஒரு இந்த எம்ஜிஆர் பெயர் ஆர்எஸ்எஸ் முத தமிழ்நாட்டில் விதைச்சான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அம்முட்டு பள்ளியாசிலேயே ஜும்மால துவா கேட்டாங்க. நான் 8 மாசம் உள்ள கடந்தேன் இவனுக்கு நன்மைக்காக, ஒரு பள்ளியாசில துவா கேட்கல. அதை கேட்காட்டும் போது அவனை கைது செஞ்சது சரிதான் எழுதுறான் எல்லா பத்திரிகை. ஏங்கிற சொல்லுங்க சகோதரர்களே. இன்று நாங்கள் மட்டும் ஜிகாத் கமிட்டி இல்லை என்றால் இந்த ஏனைய பிற தேச துரோக இயக்கங்கள் எல்லாம் துண்டு துண்டாக உங்களை கொத்தி தள்ளிவிடும். அவன் போய் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா கூட, வேணாம்ப்பா அந்த ஊர்ல ஜிகாத் கமிட்டிக்காரங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கிறான், நாங்க எங்க போனாலும் என்ன பண்ணுவோம் பாரு, உங்க லங்கா குறிச்சுக்கு வர்றது உங்க ஊர்லயே 10 பேருக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு வெளியே மைக்கில் உட்காந்துட்டான் டேப்பு குறிச்சு. அதுக்காக நான் வெளியே ஆள் இருக்கு குசு குசுன்னு பேசுறதா? நாங்க சாந்தி முகூர்த்தம் நடத்துவதில்லை, சன்மார்க்க பிரச்சாரம். அதை எவ்வளவு போல்டா கத்துவோம் கத்துவோம், பயப்படவே மாட்டோம். தூக்கா தொங்கட்டும்டா கவுருமா, ஜெயிலா திறந்து விடா கதவராங்கிறோம். எதுக்கு அஞ்சி வரல? என்ன எங்களுக்கு வாவாங்க காடு மாவாங்கள வீடு போவாங்கள சகல வசதிகளும் சௌபாக்கியங்களும் வாழ வழியும் வாழ்க்கைக்குண்டான தகுதியும் இருந்து நாங்கள் வாழாமல் உங்களுடைய நன்மைகளையும் உங்களை ஒன்றுபடுத்துவதிலும் உங்களை தெளிவுபடுத்துவதிலும் அதே நேரம் நம்முடைய மார்க்கத்தை பிற மார்க்கத்துக்காரர்களோடு எடுத்து வைப்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். இல்லையென்றால் ஒன்று அறிவால் அடிப்பார்கள், அவன் ரொம்ப ஆபத்தானவன். இந்த ஆயுதத்தில் அடிக்கிறவனை சமாளிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. லைவ் டிவி நடக்க நடக்க அப்படியே காட்டுறது. அந்த ஒரு பிரதமர் போட்டி பேட்டி எடுக்கிறான், காலையில் எடுக்கிறான்னா அவன் எப்படி சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அப்படியே அவன்கிட்ட பேட்டி வாங்கிடுவான். நம்ம ஊர்ல அப்படி இல்ல, பேட்டி எடுத்து சொட்டத்தலை குண்டு உடம்பெல்லாம் மறைச்சு நல்ல அங்க அப்படி எடுக்காட்ட மாட்டான். நேரடி ஒளிபரப்பு லைவ் டிவி, நாம எப்படி உட்கார்ந்து இருக்கிறோமோ அப்படி. அப்ப ரெண்டு பேர் பாதிரியார்கள் லைவ் டிவிக்காக வந்தாங்க பிபிசி. என்ன விஷயம், நீங்க வந்து இஸ்லாமிய சமுதாயத்தின் ஈடுநேற்ற தலைவர் தான், எனக்கு குழு குழுன்னு போயிடுச்சு. என்ன இப்படி சொல்றானே நம்மள, இஸ்லாமிய உலகத்துக்கே நம்மள தலைவன்கிறானே, அது நம்ம குழு குழுன்னு போயிடுச்சு. சரி, சும்மா நம்ம வயதான நம்மளை ஏத்துக்கிறது, இவனால நம்மள தலைவன்கிறானே பேசாம இருக்க. நீங்க வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி அப்படின்னா சரி, இது நல்ல வார்த்தையா தான் இருக்குது, சரிதான். தெரிஞ்சுப்பு நான் வந்தா நான் ஒரு பாதிரியாருன்னா காடை கொடுத்தான், அப்படி உக்காந்துட்டான், ரெண்டு பேர் கேமரா பிடிச்சிட்டான். நான் நினைச்சேன் இது டிவியில காட்ட போறான், நம்மள்ட்ட போட்டு காமிச்சு போடுவான், அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லுவோம், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணலாம். உங்க குரான்ல வந்து எங்க ஈசா நபியை பத்தி என்னென்ன சொல்லியிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். ஏன்னா நீங்க பெரிய அறிவாளி, குரான்ல ஆழ்ந்த அறிவுள்ள அவர், நான் தெரிஞ்சுக்க உட்காரு சொன்னேன். உங்க ஈசா நபியை பத்தி குரான்ல வந்திருக்கான், ஆமா நிறைய வந்திருக்கு. அவர் என்ன சொல்றீங்க? அவரே ரஹமத்துல் ஆலமீன், உலகத்தின் அருட்கொடையாக சொல்றான். உங்க அல்லாவே சொல்றானா? ஆமா. உங்க குரான் அல்லாவால் அருளப்பட்டதா? குரான் ஒண்ணுதான் அல்லாவால் அருளப்பட்டது, மற்றதெல்லாம் காணா போச்சு அப்படின்னு. அப்ப அதுலயே வந்து எங்க ஈசா நபியை பத்தி சொல்லுதான். ஆமா, உங்க ஈசா நபியை பத்தி அவர் எப்படி பிறந்தாரு? அற்புதமா பிறந்தாரு, அல்லாவின் அற்புதத்தால் பிறந்தார், மிராக்குலஸ் பர்த் அப்படின்னு. உங்க நபி எப்படி பிறந்தாரு? அவர் சாதாரணமா பிறந்தாரு, ஆண் பெண் உடல் உறவில். அப்ப எங்க நபி அதெல்லாம் இல்லாம அற்புதமா பிறந்தாருன்னு உங்க அல்லாவே சொல்றான். ஆமா ஆமா, எங்க அல்லாவே சொல்றான் அற்புதமா பிறந்தான். அப்போ உங்க நபி சாதாரணமா பிறந்தாரான்? ஆமா, எங்க நபி பிறந்தாரு. இல்லைன்னு சொன்னா அந்த ஜோப்ல ஒரு குரான் இருக்குது, மர்மது பிக்தால்னு எழுதி இருக்கு. இரு இல்ல, எங்க நபிதான் அற்புதமா பிறந்தாரு, உங்க நபி சாதாரணமா பிறந்தாருன்னா இந்த குரான் எடுத்து காட்டுன்றான். அவன் ஜோப்ல குரானை பார்த்தவொடனே நான் கொஞ்சம் உஷாராக்கிட்டேன், சரி உண்மையாலுமே தெரிய வரான் போல இருக்கு அப்படி சொல்லி. சரி, எங்க நபி அற்புதங்கள்லாம் செஞ்சாராம். ஆமா, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அற்புதங்கள் செஞ்சதா எங்க குரான் சொல்லுது, எங்க ஹதீஸ்லயும் சொல்லுது. செத்தவனை பொழைக்க வச்சாரா? பொழைக்க வச்சாரு. தொழுநோய்க்காரனா நல்லாக்குனாரா? நல்லாக்குனாரு. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நம்பி தனியா தீர்னு எங்க குரான் சொல்லுதே. உங்க நபி அப்படி ஏதாவது தொழுநோய்க்காரன நல்லாக்கி இருக்காரா? இல்ல, அவர் அப்படியெல்லாம் பண்ணல. சரி, உங்க நபி அவனா செத்தவனை எழுப்பியிருக்காரா? அப்படியெல்லாம் பண்ணல. அப்ப எங்க நபி எழுப்பியிருக்காருன்னு உங்க நபியும் சொல்றாரு, உங்க அல்லாவும் சொல்றாரா? ஆமா. எப்படி அப்படியே மறக்கலாம், வெளியே டிவில எல்லாம் பாக்கலாம். நம்ம நபி ஒண்ணுமில்லாம பிறந்தாரு, நம்ம நபிக்கு எந்த சக்தியும் இல்ல, அவன் நபிக்கு எல்லாம் இருக்குது, அவர் அற்புதத்துல பிறந்தாரு, நம்ம வாயிலேயே கழட்டி நம்ம சக்கரையில நம்மளுக்கே பாத்தியா ஓடுறான், அவன் தான் அறிவாளி. சரி, அப்புறம் உங்க எங்க நபி இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க நபி இப்ப ஏழாவது வானத்துல இருக்காரு. இது உங்க அல்லாவே சொல்றானா? ஆமா. என்ன சொல்றான்? என் அளவில் உயர்த்தி கொண்டான். உங்க ஹோலி குரானே சொல்லுதா? ஆமா, எங்க புனித குரானே சொல்லுது. உங்க நபி எங்க இருக்கிறார்? அவர் மதீனால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப உங்க நபி மதீனால் அடக்கம் பண்ணிருக்காரு. எங்க நபி அல்லாஹ் உயர்த்திட்டான், உங்க நபியை மண்ணுக்குள்ள போட்டு போதச்சிட்டீங்க எப்படி? அதுல எதையும் நீங்க மாத்தி சொல்ல முடியாது. மாத்தி சொன்னா மார்க்கத்துக்கு புறம்பா போயிடும், குரானுக்கு போயிட்டான். ரொம்ப தேங்க்ஸ், போயிட்டு வரேன்ட்டான். வெளியே போய் என்ன அடிக்கிறான்? பார்த்தீர்களா பார்த்தீர்களா, 200 கோடி இஸ்லாமியர்களை சொல்கிறார்கள் அற்புதம் செய்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுநாதர் அற்புதம் செய்தார், அற்புதமாக பிறந்தார், அற்புதமாக ஆண்டவரிடம் போய் சேர்ந்தார், பல அற்புதங்களை உலகத்தில் நிகழ்த்தி காட்டினார். சாதாரணமா பிறந்தார் நபிநாயகம், சாதாரணமா வாழ்ந்தார், சாதாரணமா புதைக்கப்பட்டார். ப பாக்குறவனுக்கு அப்ப இதுதான் தெரிய ஜாதி போல இருக்கு, அங்க போயிருவான். நம்ம ஆளுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம்க்கு அங்க இருக்கான், அவன் இவன் எல்லாம் பட்டாணி முஸ்லீம் எல்லாம் வந்து ஹோட்டல் கிட்ட கல்லுறான். உன்னேரம் இந்த மாதிரி பேட்டி எல்லாம் கொடுக்க சொன்னதுன்னு நான் அப்புறம்தான் டிவியை தட்டி விட்டு பார்த்தா, அடடாடா ஏமாந்துட்டமே, இவன் இப்படி குடுங்கிட்டு போயிட்டானே வாயில, இவன் எங்க அந்த சுவிசேஷ கூட்டம் நடத்துறான் பார்த்துட்டு வாடானே. அடுத்தா 7 மணிக்கு ராபர்ட் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் போட்டிருக்கான். நேரம் அங்க போனோம், இயேசு இதோ அழைக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார்னு போடு, இளைப்பாற வாருங்கள் அப்படி. நேர போன ஹால்குள்ளே போனேன் மெயின் கேட்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் கை தட்டுறாங்க, ஏன்னா இன்னைக்கு காலையில டிவியில பாத்திருக்காங்க அவங்க. அவன் உடனே அங்க மைக்கில நின்னு, இப்பொழுது இவர் மீது புனிதாவி புகுந்து மனமாற்றம் பெற்று நம்மிடம் வந்து விட்டார்னா, அவன் போற ஆளிலுயா ஆளிலுயாங்கிற நம்ம அல்லம்துல்லாங்கிற மாதிரி அவன் அப்படி சொல்றான். நான் பேசாம போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்தோடனே கொஞ்ச நேரம் என்னமோ சாமி எல்லாம் கும்பிட்டானுங்க, ஏதோ பிரார்த்தனைகள் ஹீப்ரு மொழியில எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டுட்டே இருந்துட்டு இவன் காட்டால நம்மளை எப்படி அறிவுல மடக்கினானோ அப்படி இவனையும் மடக்கினாத்தான் அந்த மக்களுக்கு இவன் காலியா போவான். இவன் இவனே பொய்ய நான் காட்டணுமே அப்படி சொல்லிட்டு போனேன். ஒரு ஐடியாம இல்ல, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ அவங்கிட்ட இருந்து நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமான்னு, பேசிக்கலாம். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இவர் ஜெபிச்சு கைகால் நல்லா போனவங்கண்ட, ஒரு 2 பேர் வந்தான். வா மேடைக்கு வந்தான், என்னப்பா இந்த பாரு எனக்கு கை நல்லா ஆயிடுச்சு, இந்த நியூரியா சர்ஜின் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த சர்டிபிகேட், உனக்கு நல்லா போகாது, நரபண்டி பின்னர் கொடுத்திருந்தாரு, எனக்கு கையை வளைஞ்சிருந்துச்சு, இவர் பிரார்த்தனை பண்ணி வந்துச்சு, ரைட் நான் நம்புறேன், அதை நான் நம்பித்தான் தீரணும், ரைட். உனக்குப்பா எனக்கு பாரு ஆப்தமேலிக் ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு தெரியாத கண் டாக்டர் கொடுத்தாரு, கண்ணு சரியா தெரியாம இருந்துச்சு, இப்ப எனக்கு தெரியுது, உன்னைய பாக்குற கருப்பு சாப்பிட்டு சிவப்பு சட்டை போட்டிருக்கேன், சரி உட்கார். இதெல்லாம் இவர் செஞ்ச அற்புதத்தாலையும் இயேசுநாதர் இங்க இருப்பதாலையும் நடந்த நிகழ்ச்சிகளான. ஆமாண்ணார், பைபிள் எல்லாரும் கையிலயும் வச்சிருக்கீங்களான், வச்சிருக்கான். இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது சாப்டரை திறந்து பாருங்க, அதை திறந்து அதுல என்ன போட்டிருக்குன்னா, இதோ இயேசு இங்கே இருப்பான், இயேசு அங்கே இருப்பான் என்று எவனாயிருந்தும் சொன்னால் அவனை நீங்கள் நம்பாதேயுங்கள், அதை நான் இப்பொழுதே சொல்லிவிட்டு போகிறேன். எனக்கு பின்னால் ஒரு திருட்டு கூட்டம் பொய்யானவைகளை சொல்லி பொய் தகவல்களை கொடுத்து பல அற்புதங்களை கூட செய்து காட்டி அறிவாளிகளையும் ஏமாற்றி இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நோயுள்ளவர்களை நோயுற்றவர்களை நோய் நீக்கி முடமானவர்களை முடம் நீக்கி குருடானவர்களை குருடு நீக்கி பல அற்புதங்களை செய்வார்கள். அவர்களை எல்லாம் நம்பி வெகுஜன மக்களை நீங்கள் போய்விடாதீர்கள், இதை இப்பொழுதே உங்களுக்கு சொல்லிக்கிறது. எதிரியை நம்ம எப்பவும் சமாளிச்சலாம். இந்த ஆயுதம் இல்லாமல் அறிவு என்ற ஆயுதத்தை தூக்கி வருகிறார்கள் அல்லவா, இவர்களிடம்தான் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்குள் பிளவுபடாமல் ஒரு இன மக்களாக, ஒரு தாய் மக்களாக, ஒன்றாக புரிந்து கொண்ட மக்களாக, இன்னொருவனுக்கு ஆபத்தென்றால் உடனே செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் அதனுடைய ஆபத்துகளை உணர்ந்து பொங்கி எழக்கூடிய மக்களாக என்று நீங்கள் பிறருக்கு தியாகம் செய்ய தெரிகிறீர்களோ அன்றுதான் பிறரும் உங்களுக்கு தியாகம் செய்வார்கள் என்கின்ற மார்க்க மரபுகளை உணர்ந்து நீங்கள் எல்லாம் ஒருதாய் மக்களாக வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும், குறைந்தபட்சம் தீனுக்காக நீங்கள் சிறு தியாகங்களையாவது செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும், உங்கள் பிள்ளைகுட்டி காலத்திலாவது வீரமுள்ள மக்கள்கள் வாழ்ந்து சென்றார்கள் என்ற ஒரு மரபை மதபை இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று துவா கேட்டு, இம்மையிலும் மறுமையிலும் எது உகந்ததோ அதை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு சேர்ந்தவர்களுக்கும் தந்து இந்த ஊராருக்கும் ஊராரின் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் இங்கு வந்து மரித்தவர்களுக்கும் மரிக்கப் போகிறவர்களுக்கும் இறைவன் நாளை கியாமத்து நாளில் மறுமையில் ஜன்னத் என்னும் இடத்தை தந்தருள்வாரனாக என்று கூறி என் உரைக்கு தலையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவனா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.